நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஏப்ரல் மாதம் 15 வெள்ளிக்கிழமை இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய நிகழ்ச்சியில் வங்கதேசத்தை தளமாக கொண்டு இந்தியா மற்றும் மியான்மரை தாக்க IS அமைப்பு தயாராகிறது என்று வந்துள்ள செய்தி, இலங்கையின் வடக்கே வெள்ளை வேனில் ஒருவர் கடத்தப்பட்டுள்ள சம்பவம், மனித உரிமைகள் ஆணையத்துடன் சென்றுள்ள விவரம்,
கைது செய்யப்பட்டவுடன் வழங்கப்படுகின்ற அந்த கைது செய்யப்பட்டமைக்கான ரசீது வழங்கப்படவில்லை, ஆனால் இப்போ முறைப்பாடு பெற்றுக் கொண்டிருக்கிறோம். விசாரணையின் பிறகு நாங்கள் விடயங்களை நாங்கள் தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கும்.
தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான பாட்டாளி மக்கள் கட்சியின் தேர்தல் அறிக்கை வெளியாகி உள்ள செய்தி, அம்பேத்கரின் புகழை பாரதிய ஜனதா கட்சி அரசியல் லாபத்துக்கு பயன்படுத்துகிறதா என்பது குறித்த பார்வை, இன்ன சில தகவல்களும் கேட்கலாம். இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக செய்தி அறிக்கை.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் பிரதீபன், புனிதசீலன் மற்றும் சார்ல்ஸ் பீட்டர்.
கடந்த மாதம் பிரசல்ஸில் தற்கொலை குண்டு தாக்குதல் மேற்கொள்ளப்படுவதற்கு முன்னரே பெல்ஜிய விமான நிலையத்தின் பாதுகாப்பு தொடர்பில் விடுக்கப்பட்ட அறிக்கையொன்றை புறக்கணித்தார் என்ற குற்றச்சாட்டிற்கு மத்தியில் பெல்ஜிய போக்குவரத்து துறை அமைச்சர் ஜாக்லின் கலண்ட் பதவி விலகியுள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்தினால் கடந்த ஆண்டு வழங்கப்பட்டிருந்த குறித்த ரகசிய ஆவணத்தை 2 பெல்ஜிய எதிர்க்கட்சிகள் பகிரங்கப்படுத்தியுள்ளனர். கடந்த மாதம் பிரசல்ஸ் விமான நிலையம் மற்றும் ரயில் நிலையம் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களில் 32 பேர் பலியாகினர்.
வடக்கு சிரியாவில் கடுமையான மோதல்கள் நடந்து கொண்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அங்கு இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் தீவிரவாதிகள் களத்தில் முன்னேறிக் கொண்டிருக்கும் நிலையில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் இடம்பெயரும் அவல நிலை குறித்த கவலையும் அதிகரித்துள்ளது. 30,000 அதிகமான மக்கள் இப்பகுதிகளிலிருந்து இடம்பெயர்ந்துள்ளனர் என மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது.
Turkish border guards, which these witnesses described to us, started shooting at
the Aleppo நகரின் தென்கிழக்கில் IS இடமிருந்து இழந்த நிலப்பரப்பை மீட்கும் ராணுவ நடவடிக்கையை அரச படையினர் துவங்கியுள்ளதனால் அங்கு கடுமையான மோதல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நாட்டில் வடக்கில் மற்றைய கிளர்ச்சி குழுக்கள் வசமிருந்த பகுதிகளையும் IS குழுவினர் சமீபத்தில் கைப்பற்றியதன் பின்னணியில் அரச படையினரின் இந்த தாக்குதல்கள் வந்துள்ளன.
லிபியாவில் எந்தவொரு வெளிநாட்டுப் படையின் தலையீட்டிற்கும் எதிராக அயல் நாடான டுனீசியா அதிபர் எச்சரித்துள்ளார். அவ்வாறான ஒரு செயல்பாடு லிபியாவை பிளவுபடுத்தும் ஆபத்தை ஏற்படுத்தும் என BBCக்கு அளித்த நேர்காணலில் அவர் தெரிவித்தார். லிபியாவில் உள்நாட்டு யுத்தத்தின் குழப்ப நிலைக்கு நடுவே இஸ்லாமிய அரசு ஆயுதக்குழு அங்கே வலுவாக நிலை கொண்டு வருகின்ற சூழ்நிலை தொடர்பில் மேற்குலகிடம் கவலைகள் உள்ள நிலையில் டுனீசிய அதிபரின் கருத்தும் வந்துள்ளது.
அமெரிக்க பாதுகாப்புச் செயலர் ஆஸ்கார்டர் தென்சீன கடற்பரப்பில் சர்ச்சைக்குள்ளாகியிருக்கும் பகுதிக்கு அமெரிக்க விமானம் தாங்கி கப்பல் மூலம் விஜயம் செய்துள்ளார். முக்கிய உயர் பதவியில் இருக்கும் தனது இராணுவ அதிகாரி ஒருவர் இந்த பகுதிக்கு விஜயம் மேற்கொண்டார் என சீனா அண்மையில் அறிவித்திருந்ததை அடுத்து ஆஷ்கார்டர் அங்கு சென்றுள்ளார். இப்பகுதியின் பெரும் கடற்பரப்புக்கு தனக்கே சொந்தமானது என சீனா கூறி வரும் நிலையில் அதனை சமீப காலமாக உறுதிப்படுத்தியும் வருகிறது.
வடக்கு ஆப்பிரிக்காவிலிருந்து பிரதானமாக இத்தாலிக்கு செல்லும் நோக்கில் கடந்த 3 6,000 அதிகமான குடியர்கள் மத்திய தரைக்கடலை கடந்து வந்துள்ளதாக குடியர்களுக்கான சர்வதேச நிறுவனம் தெரிவித்துள்ளது. கிரேக்க தீவுகளினுள் குடியர்கள் வருவதை தடுப்பதை நோக்காக கொண்டு ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் துருக்கிக்கும் இடையே ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட உடன்படிக்கையொன்றிற்கும் குடியர்கள் இத்தாலி வந்தடைந்ததற்கும் எந்த தொடர்பும் இருப்பதற்கான ஆதாரங்கள் இல்லை என IOM பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார்.
ஏமனின் தென் பிராந்திய நகரான ஹூட்டாவிலிருந்து அல் கொய்தா தீவிரவாதிகளை அரச படையினர் விரட்டி அடித்துள்ளனர் என அந்நாட்டு ராணுவ தகவல்கள் தெரிவிக்கின்றன.
செய்தி அரங்கில் முதலாவதாக பன்னாட்டுச் செய்தி ஒன்று. இஸ்லாமிய அரசு என்று தம்மை கூறிக்கொள்ளும் பயங்கரவாத அமைப்பு வங்கதேசத்தை ஒரு தளமாக வைத்துக்கொண்டு இந்தியா மற்றும் மியான்மரை தாக்க திட்டமிட்டுள்ளதாக அந்த அமைப்பு நடத்தும் பத்திரிகையில் செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களுடன் முரளிதரன்.
இந்தியாவிலும் மியான்மரிலும் பெரிய அளவிலான தாக்குதல்களை நடத்த இஸ்லாமிய அரசு என்று கூறிக்கொள்ளும் குழு திட்டமிட்டுள்ளதாக அந்த அமைப்பின் வங்கதேச பிரிவின் தலைவர் தெரிவித்துள்ளார். IS அமைப்பின் பத்திரிகையான தபிக்கிற்கு அளித்த பேட்டியிலேயே இந்த தகவலை வங்கதேச பிரிவின் தலைவரான ஷாயிக் அபு இப்ராஹிம் அல் ஹனீஃப் தெரிவித்துள்ளார். வங்கதேசத்தில் மதச்சார்பற்ற எழுத்தாளர்கள், மத சிறுபான்மையினர் ஆகியோரை குறிவைத்து IS படுகொலைகளை நடத்தி வந்தாலும் அந்த அமைப்புக்கென வங்கதேசத்தில் ஒரு பிரிவு இருப்பதாக அந்த அமைப்பு இதுவரை கூறவில்லை. வங்கதேசத்தில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்கள் குறித்து பெருமிதம் தெரிவித்திருக்கும் ஷாயிக் அபு இப்ராஹிம் அல் ஹனீஃப், மத நம்பிக்கையில்லாதவர்கள், இறை தூதரை கேலி செய்பவர்கள் ஆகியோரை கொன்றுதீர்க்க தங்கள் வீரர்கள் தற்போது கத்தியை தீட்டிக் கொண்டிருப்பதாக கூறியிருக்கிறார். இந்தியாவில் இருக்கும் இந்துக்கள் மீதும் பர்மாவில் இருக்கும் பௌத்தர்கள் மீதும் ஜிஹாதை முன்னெடுத்துச் செல்வதற்கு வசதியாக வங்கதேசத்தை களமாக வைத்திருப்பது குறித்தும் அல் ஹனீஃப் அந்த பேட்டியில் தெரிவித்துள்ளார். இந்தியாவை பொறுத்தவரை கிழக்கில் வங்கதேசமும் மேற்கில் பாகிஸ்தானும் இருப்பதால் வங்கதேசத்தில் வலுவான தளத்தை உருவாக்கினால் இருபுறங்களிலும் இருந்து ஒரே நேரத்தில் இந்தியாவிற்குள் கெரில்லா தாக்குதல்களை நடத்த வசதியாக இருக்கும் என்று அவர் கூறியுள்ளார். தாங்கள் இந்தியாவை தாக்க தயாரானதும் இந்திய ஜிகாதிகளும் தங்களுடன் சேர்ந்து கொள்வார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஐஎஸ் அமைப்பின் இந்த அச்சுறுத்தல் குறித்து வங்கதேசத்தின் உள்துறை அமைச்சர் அசாதுசமான் கானிடம் கேட்டபோது,
நாங்கள் முன்பே கூறியபடி வங்கதேசத்தில் ஐஎஸ்உடன் தொடர்புடைய குழு ஏதும் கிடையாது. வங்கதேச மக்களுக்கும் அந்த மாதிரியான குழுக்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. இந்தியாவுடனும் மியான்மருடனும் எங்களுக்கு நல்ல உறவு இருக்கிறது. வேறு நாடுகளின் மீது தாக்குதல் நடத்த எங்கள் நாட்டை பயன்படுத்திக் கொள்ள நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அண்டை நாடுகளுடனான எங்கள் உறவை மோசமாக்க செய்யப்படும் முயற்சி என்று இதனை கருதுகிறோம். சில சமயங்களில் சில பயங்கரவாத குழுக்கள் எங்கள் நாட்டில் தலையெடுக்க முயற்சிக்கின்றன. ஆனால் அவை இங்கேயே உருவானவை, வெளிநாட்டு குழுக்களுடன் தொடர்பில்லாதவை
என்று தெரிவித்தார் வங்கதேச உள்துறை அமைச்சர் அசாதுசமான் கான். இந்தியாவிலும் மியான்மரிலும் தாக்குதல்கள் நடத்தப்போவதாக அல் ஹனீஃப் கூறியிருந்தாலும் வங்கதேசத்தில் தங்களுக்கு ஆட்கள் குறைவாக இருப்பதையும் தாங்கள் பலவீனமாக இருப்பதையும் அவர் உணர்ந்திருப்பதாகவே தெரிகிறது. இதன் காரணமாகவே வங்கதேசத்தில் எளிதான இலக்குகளை குறிவைத்து தாக்குதல்களும் கொலைகளும் நடத்தப்படுகின்றன.
செய்தி குறிப்பை வழங்கியவர் முரளிதரன். அடுத்ததாக தமிழக செய்திகள். நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்கான தமது தேர்தல் அறிக்கையை பாட்டாளி மக்கள் கட்சியினர் இன்று வெளியிட்டுள்ளனர். சென்னையிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார்.
ஒரு சொட்டு மது கூட இல்லாத தமிழகம் மற்றும் ஒரு பைசா ஊழல் இல்லாத தமிழகம் என்கிற முழக்கத்துடன் கூடிய தேர்தல் அறிக்கையை பாட்டாளி மக்கள் கட்சி இன்று வெளியிட்டுள்ளது. அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அதை சென்னையில் வெளியிட்டார். அனைவருக்கும் இலவச உயர் மருத்துவ சிகிச்சை மற்றும் இலவச கல்வி உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் இந்த தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. தமிழகத்தில் முழுமையான மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டுள்ள இந்த தேர்தல் அறிக்கையில் கள்ளச்சாராய குற்ற வழக்குகளில் ஆயுள் தண்டனை வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி மாநகரம் தமிழகத்தின் இரண்டாவது தலைநகராக உருவாக்கப்படும். இடஒதுக்கீட்டை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்படும். அரசு ஊழியர்களின் ஊதியம் மாதந்தோறும் இரு தவணைகளாக வழங்கப்படும். அரசு அலுவலகங்களில் கண்காணிப்பு காமிராக்கள் பொருத்தப்படும். மரபணு மாற்று பயிர்களுக்கு தடை விதிக்கப்படும். நீர்ப்பாசனத்திற்கு தனி அமைச்சகம் உருவாக்கப்படும் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் நிறைவேற்றப்படும் போன்ற வாக்குறுதிகளும் இன்று வெளியாகியுள்ள தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளது. இந்த தேர்தல் அறிக்கையில் இலவச அறிவிப்புகளும் இடம்பெற்றுள்ளன. குறிப்பாக மாணவர்களுக்கு எழுதுகோல் முதல் ஐபாட் வரை இலவசமாக வழங்கப்படும் எனவும் அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சட்டமன்ற தேர்தலுக்கான முதல்கட்ட பிரச்சாரங்களை மதுரையில் துவக்கியுள்ள திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் திமுகவின் தேர்தல் அறிக்கையை முன்வைத்தே வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டினார். இதற்கிடையே தேமுதிக மக்கள் நல கூட்டணி ஆகியோருடன் இணைந்து போட்டியிடும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று அறிவித்துள்ளார்.
செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை முறையாக பராமரிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது குறித்து மீண்டும் ஜெயக்குமார்.
சென்னை கோற்றுப்புறத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நினைவு நூலகம் முறையாக பராமரிக்கப்படுவதற்கு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுகளை நிறைவேற்ற ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரை தமிழக அரசுக்கு காலக்கெடு விதிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் தமிழக அரசுக்கு கடுமையான கண்டனங்களும் வெளியிடப்பட்டன. நூலக பராமரிப்பு பணி போன்ற விஷயங்களில் அக்கறை காட்ட தயங்கும் அரசாங்கம் தேவைப்படும் சில சந்தர்ப்பங்களில் மட்டும் உடனுக்குடன் நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது என நீதிபதிகள் கண்டனம் வெளியிட்டனர். தமது உத்தரவுகளை செயல்படுத்தியது தொடர்பான ஆதாரங்களையும் தமிழக அரசு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் நீதிமன்றம் கூறியுள்ளது. கடந்த பிப்ரவரி 27ஆம் தேதியன்று நடைபெற்ற வழக்கு விசாரணையின் போது அந்த நூலகத்தின் உண்மை நிலையை அறிய வழக்கறிஞர்கள் குழு ஒன்றுக்கு உத்தரவிட்டிருந்தது. அவர்களின் அறிக்கையை பெற்ற பின்பே சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல் தலைமையிலான அமர்வு இன்றைய உத்தரவை வெளியிட்டுள்ளது. கடந்த 2010ஆம் ஆண்டு நடைபெற்ற திமுக ஆட்சி காலத்தில் சென்னை கோற்றுப்புறம் பகுதியில் அண்ணா நூற்றாண்டு நூலகம் கட்டப்பட்டது. தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பின்னர் இந்த நூலகம் சரியாக பராமரிக்கப்படாமல் உள்ளது என்கிற குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டு வந்தது. அந்த நூலகத்தை குழந்தைகள் மருத்துவமனையாக மாற்றுவதென்ற அதிமுக அரசின் முடிவிற்கு ஏற்கனவே உயர்நீதிமன்றம் தடை விதித்திருந்தது.
சென்னையிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார். இலங்கையின் வடக்கே புனர்வாழ்வு பயிற்சியை முடித்துள்ள முன்னாள் விடுதலை புலிகள் இயக்கத்தைச் சேர்ந்த ஒருவர் வெள்ளை வாகனத்தில் கடத்தப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்தை அவரது உறவினர்கள் மனித உரிமைகள் ஆணையத்திடம் முறையிட்டுள்ளார்கள். நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்கவாசகம் வழங்கும் கூடுதல் தகவல்கள்.
இலங்கையில் சில முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருந்தாலும் மனித உரிமை மீறல்களும் சித்திரவதையும் இன்னும் தொடர்வதாக அமெரிக்கா கவலை வெளியிட்டுள்ள நிலையில், சாவக்கச்சேரி பகுதியில் ராசதுரை ஜெயந்தன் என்ற 31 வயதுடைய முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர் ஒருவர் வெள்ளை வேனில் கடத்திச் செல்லப்பட்டுள்ளதாக அவருடைய தாயார் ராசதுரை தயாநிதி அவர்கள் யாழ்ப்பாணம் மனித உரிமைகள் அலுவலகத்தில் முறையிட்டிருக்கின்றார். மோட்டார் சைக்கிளில் முதலில் வந்த 2 பேர் பெயர் விவரங்கள் கேட்டு விசாரணை செய்ததாகவும், அதன் பின்பே அவர் கடத்திச் செல்லப்பட்டதாகவும் அவர் பிபிசி தமிழோசையிடம் தெரிவித்தார். தங்களை போலீசார் என்று மாத்திரம் தெரிவித்த அவர்கள் பின்னர் அங்கு வரவழைக்கப்பட்ட வெள்ளை வேன் ஒன்றில் அவரை கடத்திச் சென்றதாக ஜெயந்தனின் தாயார் தமது முறைப்பாட்டில் தெரிவித்துள்ளார். அவரை கைது செய்வதற்கான எந்த விதமான ஆதாரங்களையும் அவர்கள் தரவில்லை என்றும், அவர் பூசா முகாமுக்கு கொண்டு செல்லப்பட்டு விட்டார் என்று மாத்திரமே தெரிவிக்கப்பட்டதாகவும் ஜெயந்தனின் தாயார் தெரிவித்தார். இந்த சம்பவம் குறித்து யாழ் மனித உரிமைகள் அலுவலகத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருப்பதை யாழ் மாவட்டத்திற்கான இணைப்பாளர் கனகராஜ் அவர்கள் உறுதிப்படுத்தினார்.
கைது செய்யப்பட்டவுடன் வழங்கப்படுகின்ற அந்த கைது செய்யப்பட்ட ரசீது வழங்கப்படவில்லை, ஆனால் இப்ப முறைப்பாடு பெற்றுக் கொண்டிருக்கிறோம். விசாரணையின் பிறகு நாங்கள் விடயங்களை நாங்கள் தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கும்
என்றார் கனகராஜ் அவர்கள்.
செய்தி குறிப்பை வழங்கியவர் நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்கவாசகம். இந்தியாவின் அரசியல் சாசனத்தை எழுதியவர் என்று கூறப்படும் அம்பேத்கர் அவர்களின் 125வது பிறந்த நாளை பாரதிய ஜனதா அரசு சிறப்பாக கொண்டாட முடிவெடுத்தது. அதன் மூலம் கிடைக்கும் புகழை அரசியல் ஆதாயத்திற்கு பயன்படுத்திக் கொள்கிறது என்று காங்கிரஸ் போன்ற எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. இந்த குற்றச்சாட்டுகள் எந்த அளவுக்கு நியாயம் கொண்டவை என்று சென்னை வளர்ச்சி கல்விகள் மையத்தின் பேராசிரியர் லக்ஷ்மணன் அவர்களிடம் கேட்டார் மணிவண்ணன்.
முதலாவதாக, அரசியல் என்பது ஒருவர் வீட்டுக்கு செய்ய தவறியதை மற்றொருவர் எடுப்பதுதான் அரசியல். அந்த வகையில் காங்கிரஸ் செய்ய தவறியதை பிஜேபி எடுத்து கொண்டிருக்கிறது என்பது நிதர்சன உண்மை. எம்ஜிஆருக்கு பத்மஸ்ரீ பாரத ரத்ன அவார்டு கொடுத்த பிறகுதான் டாக்டர் அம்பேத்கருக்கு பாரத ரத்ன அவார்டு கொடுக்கப்பட்டது என்பது வரலாற்று உண்மை. பிஜேபியும் ஒருபொழுதும் நேர்கோட்டில் வர முடியாது. இது அரசியலுக்காக பிஜேபி செய்கின்ற ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரம்.
அந்த அரசியல் நகர்வு பாரதிய ஜனதா கட்சி ஏன் செய்கிறது? அதாவது அது வந்து ஒரு இதுவரை அது உயர் ஜாதி மற்றும் இடைஜாதிகளின் ஆதரவினை பெற்ற கட்சி, அவர்களது நலனுக்காக பாடுபட்ட கட்சி என்று பலர் கருதினார்கள். இப்பொழுது தன்னுடைய ஆதரவு தளத்தை அது விஸ்தரிக்க முயற்சிக்கிறது. இந்து மதத்தின் அனைத்து சமூக பிரிவினரையும் அது தன்னுடைய ஒரே குடையின் கீழ் கொண்டு வர, செல்வாக்குக்கு கீழ் கொண்டு வர முயற்சிக்கிறது. அந்த முயற்சியின் ஒரு படிதான் இது என்று சிலர் கருதுகிறார்கள். நீங்கள் அந்த கருத்திலே உண்மை இருக்கிறது என்று நினைக்கிறீர்களா?
கண்டிப்பாக, அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு செய்கின்ற அல்லது செய்து கொண்டிருக்கின்ற எல்லா செயல்களும் ஒட்டுமொத்த அந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு எதிரான விஷயங்களாகத்தான் செயல்படுகிறதே ஒழிய அவர்களுக்கு ஆதரவாக அல்ல. ஆனால் அந்த அரசியல் ராஜதந்திரம் என்பது அந்த மக்களுடைய விடுதலைக்கான அடையாளமாக கருதப்படுகின்ற டாக்டர் அம்பேத்கரை அவர்கள் முன்னிலைப்படுத்துவதால் இந்த மக்களை ஏமாற்றி அவர்களுடைய வாக்கையும் அவருடைய செல்வாக்கையும் நம்பிக்கையும் பெற்றுவிடலாம் என்ற ஒரு பகல் கனவு பாரதிய ஜனதா கட்சியிடம் இருக்கிறது.
ஏன் அதை பகல் கனவு? அவர்களால் இதில் வெற்றி பெற முடியாது, தலித் மக்களிடையே அவர்கள் தங்களுடைய செல்வாக்கை வளர்த்து கொள்ள முடியாது என்று எதை வைத்து சொல்கிறீர்கள்?
இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் மிகப்பெரிய கொடூரமான செயல்கள் தலித் மீது நடத்தப்பட்டிருக்கிறது. மாட்டு இனர்ச்சி உண்ணுவது வெறும் முஸ்லிம்கள் மட்டுமல்ல, தலித்துகளும் வந்து பெரும்பாலுமான தலித்துகள் மாட்டு இனர்ச்சி உண்கிறார்கள். அது அவர்களுடைய அடிப்படை உணவும் கூட. ஆனால் அவர்களுடைய உரிமை மீது, உணவினுடைய உரிமை மீது பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துகிறது. இதற்கு உதாரணமாக ரோஹித் விமலா, ஹைதராபாத் மத்திய பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய விமலானுடைய இறப்புக்கு முழுமையாக காரணத்தை எடுத்துக்கொள்ளக்கூடியது, காரண காரணியாக இருப்பது பாரதிய ஜனதா கட்சி, பிஜேபி, ஆர்எஸ்எஸ், அந்த மந்திரிகள் தான்.
சென்னை வளர்ச்சி கல்வி மையத்தின் பேராசிரியர் லக்ஷ்மண் அவர்களின் கருத்துக்களை கேட்டீர்கள். இனி இருக்கும் நேரத்தில் விளையாட்டுச் செய்தி ஒன்று. மலேசியாவில் நடைபெற்று வரும் சுல்தான் அஸ்லான் ஷா ஹாக்கி போட்டியின் இறுதி ஆட்டத்திற்கு மிகவும் பரபரப்பான வகையில் இந்தியா முன்னேறியுள்ளது. இன்று வெற்றி பெற்றால் மட்டுமே இறுதிப் போட்டிக்கு நுழையக்கூடும் எனும் ஒரு சூழலில் இந்தியா போட்டிகளை நடத்தும் மலேசியாவை எதிர்த்து ஆடியது. அதில் 6-1 எனும் கோல் கணக்கில் மலேசியாவை வென்ற இந்திய அணி இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது. நாளை நடைபெறவுள்ள இந்த இறுதி ஆட்டத்தில் இந்தியா ஆஸ்திரேலியாவை எதிர்த்து ஆடும்
எனும் தகவலுடன் இன்று விடைபெற்றுக் கொள்கின்றோம். நாளை சந்திப்போம். வணக்கம்.